புதிய ஏற்பாட்டு நூலிலே லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரத்தை வேத புத்தகம் கையில் இருந்தா நீங்க திருப்பி வச்சுக்கங்க. வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியை குறித்து இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க போகிறோம். தேவன் தாமே நமக்கு உதவி செய்யட்டும். அவருடைய வசனங்களின் மூலமாக அந்த கர்த்தர் நம்மோடு கூட பேசணும் அப்படியான ஒரு எண்ணத்தோட நாம் இதை பார்க்கலாம். உலகத்தில் மனிதனுக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது என்னது? இன்றைக்கு இந்த நேரத்தில் நீங்க இருக்கிற நிலைமையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் முக்கியமாக அவசியமாக தேவைப்படுகிறது என்னது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனை கேட்டு பார்த்தா ஒவ்வொருத்தரும் கூட எத்தனையோ காரியங்களை சொல்லுவாங்க. எனக்கு வசதியா இருக்கணுங்க, நல்ல வசதியான ஒரு வேலை கிடைக்கணும், நல்லா தொடர்ந்து அந்த வேலையில இருந்து சந்தோஷத்தோட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வசதியான வேலை வேணும், எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், கஷ்டப்படாம இருக்கிற அளவுக்கு பேங்க்ல இருக்கும்படியா எனக்கு பணம் வேணும், குடும்பத்துல ஒரு சமாதானம் வேணும். இப்படி பல தேவைகளை மனுஷன் கேட்கிற பொழுது மனுஷன் சொல்லுவான். அவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அதுதான் பெருசா இருக்கும். மனிதனுடைய பார்வையில அவனுடைய நிலைமையில நம்ம கேட்கிற பொழுது இப்படியான சிந்தனைகள் தான் அவனுக்கு வர்றதுண்டு. சில பேரு தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு பயங்கர குடிகாரரா மாறிடுறாங்க. ஆரம்பத்துல அது சின்னதா ஆரம்பிக்கிறது, ஆனா கண்ட்ரோலே இல்லாம போய் என்னவாயிடுறது, அதுக்கு அடிமையாகிடுறான். அடிமையாகிறது மட்டுமல்ல, அது ரொம்ப அவனை பாதித்துறது, அவன் ஒரு ஆல்கஹாலிக்கா வந்துடுறான். அதாவது அதுக்கு அடிமைப்பட்டு அதுவே ஒரு அது வியாதின்னு நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு அடிமையாகிடுறான். அப்படியான அவங்களை கேட்டா அதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும் சொல்லுவாங்க. விடுதலை கிடைச்சா நல்லா இருக்கும், ஆனா முடியல, அது அவங்களுக்கு தேவையாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் உலகத்துல அவனுடைய பார்வையில பல தேவைகள் இருக்குது, கேட்டா சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே மனிதனுக்கு முக்கியமா எது தேவை? ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எல்லாம் படைத்த ஒருவர் இருக்கிறார் இல்லையா, சிருஷ்டிகர் படைத்தவர் அவருக்கு பேர், கர்த்தர் ஒரே தேவனாய் இருக்கிறார். அவருடைய பார்வையில் அவர் படைத்த மனிதர்களாகிய நமக்கு முக்கியமா என்ன தேவைன்னு நம்ம யோசிச்சு பார்க்கிறோமா? அவருடைய பார்வையிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு என்ன அவசியம்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் எத்தனையோ காரியங்களை நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு இது தேவை அது தேவை, அதான் எனக்கு பெருசா படுது. சில பேர் வாழ்க்கை பூரா அந்த தேவைக்காகவே என்னென்னமோ எல்லாம் செய்வாங்க இல்லைங்களா, என்னென்னமோ செய்வாங்க, எத்தனையோ சாமியெல்லாம் கும்பிடுவாங்க, எவ்வளோ ஊருக்கெல்லாம் போவாங்க. ஆனா ஆண்டவர் மனுஷனை பார்க்கிற பொழுது மனுஷனுடைய தேவை எது என்று ஆண்டவர் நினைக்கிறார். மனுஷன் நினைச்சு பார்க்காத ஒண்ணு அவர் நினைக்கிறார். இந்த பகுதி நமக்கு அதை சொல்லி கொடுக்குது. மனுஷன் அவனுடைய பாவத்திலிருந்து விடுதலை அடையணும், மனுஷன் அவனுடைய பாவத்திலிருந்து அவன் விடுதலை அடையணும். அவன் சிறை பிடிக்கப்பட்டவன் போல இருக்கிறான், ஆனா அவனுக்கு இது தெரியறது இல்லை, அவனுக்கு அது தெரிகிறது இல்லை. ஜெயில வைக்கப்பட்டவன் போல அவன் பாவத்தில் சிறை பிடிக்கப்பட்டு அதுல அடிமையாக இருக்கிறான். மனுஷனுடைய தேவை, முக்கியமான தேவை, பாவத்திலிருந்து அவன் விடுதலை அடைவது. ஆனா மனுஷனுக்கு அந்த உணர்வே இல்லைங்க, அந்த உணர்வே இல்லை. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, ஆண்டவர் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து பார்க்கிறார், இங்கு ஒருவருமே நீதிமான்கள் இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. அவருடைய கண்களுக்கு ஒருவனுமே நீதிமானாக தென்படுவதில்லை. ஒருவருமே அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் நீதி இல்லாதவர்களாகத்தான் கர்த்தருடைய பார்வையில தெரியணும். நம்ம பத்தி நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறது பெருசு இல்லை, என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா நம்ம நிலைமை நமக்கு தெரிகிறது இல்லை. அதான் மனுஷனுடைய நிலை, அவன் பாவத்தில் இருப்பதே அவனுக்கு தெரியாம இருக்கிறது, அவன் உணர்வில்லாதவராக இருக்கிறான். அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதை அவன் நினைத்து பார்ப்பதில்லை. ஆனா கர்த்தருடைய பார்வையில அவர் எது பெருசா பார்க்கிறார்? மனிதன் விடுதலை அடைய வேண்டும். 93 நேற்று சொன்னது போல ஒரு 2வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, அக்கிரமங்களையும் கேடுகளிலிருந்தும் அது செய்யாதவனாக அவன் விலகி வாழணும். அதான் ஆண்டவர் பார்க்கிறார். ஆனா மனுஷனுக்கு அது புரியலையே, மனுஷனுக்கு அது புரியல, மனுஷனுக்கு அந்த உணர்வு இல்லை. நான் ஜெயில இருக்கிறோங்கிறதே அவன் தெரியாம இருக்கிறானே. அதான் மனுஷனுடைய பிரச்சனை. தனக்கு என்ன பிரச்சனை என்ன அவனுக்கு தெரியாம இருக்கிறது, தான் இருக்கிற நிலைமை அவனுக்கு புரியாம இருக்கிறது, அந்த உணர்வை இல்லாதவனாக இருக்கிறான். ரொம்ப ஆபத்து இல்லையா? ஆமா, ஆபத்தான நிலைமையில தான் இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் கூட இருக்கிறான். ஆனா மனுஷனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை அடையணும்னு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. இங்க ஒரு மனுஷனுக்கு அப்படி ஏற்பட்டிருக்கிறதே, இங்க ஒரு மனுஷனுக்கு ஏற்பட்டிருக்குது. எல்லாருக்கும் அப்படி ஏற்படுறது இல்லை, அதான் ஒரு பெரிய வருத்தமே. ஆனா தேவனுடைய கிருபையினால சிலருக்கு அது ஏற்படுகிறது. அப்படியான ஒரு உதாரணத்தை இந்த பகுதியில் பார்க்கிறோம். அந்த மனுஷிக்கு அது ஏற்பட்டது. அவ ஸ்திரீ என்று இங்க சொல்லப்படுகிறது, அவ பேர் நமக்கு சொல்லல. ரொம்ப சுருக்கமா தான் அவளை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு ஒரு நாள் வாழ்க்கையில் அந்த உணர்வு ஏற்பட்டது, அவளுக்கு கண்கள் திறந்தது. தான் ஒரு பாவி என்பதை அவள் உணர்ந்தாள். எவ்வளோ பேருக்கு தெரியாம இருந்தது, எவ்வளோ பேர் சிந்திக்காம இருந்த ஒரு காரியம் அவளுடைய இருதயத்தில் அது ஏற்பட்டது. ஒரு மனுஷனுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா, தன் நிலைமை தெரிய ஆரம்பிச்சுன்னா, அது காரணமே கர்த்தர் அங்கு கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார்னு தான் அர்த்தம். அவளுடைய கிருபை இல்லாம நம்மளை நம்ம உணர மாட்டோம். நீங்க கூட கேட்டுக்கிட்டு இருக்கிற செய்தியினால உண்மையாகவே ஒரு பயன் ஏற்படணும்னா, அது தேவ கிருபை நம்ம சந்திச்சா மட்டும்தான் அது முடியும். தேவ கிருபை நம்ம சந்திக்கணும். இந்த பெண்ணுக்கு அது ஏற்பட்டது. இப்ப அந்த இடத்துல பார்க்கிற பொழுது ஒரு அருமையான சம்பவத்தை பார்க்கணும். இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடையணும்னு ஒரு எண்ணம் ஏற்பட்ட இந்த பெண், அவள் யார், அவள் இருந்த நிலை என்ன, அவளுக்கு எப்படி இந்த உணர்வு ஏற்பட்டு அந்த விடுதலையை அவள் அடைந்தாளா என்பதை தான் நம்ம இங்க பார்க்க போகிறோம். ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாமல் சிம்பிளா தான் பார்க்க போகிறோம். யார் இந்த பெண், சமுதாயத்தில் அவள் வாழ்ந்து கொண்டிருந்த நிலை என்ன, எப்படி அவளுக்கு பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு அந்த விடுதலை அடைந்தால், இங்க கூட இருக்கிற உங்களுக்கு அந்த பெண்ணுடைய நிலையில இருந்தா, எல்லா மனுஷனும் அப்படித்தான் இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. தேவ கிருபை உங்களுக்கு சந்திக்குமானால் அவளுக்கு நடந்தது உங்களுக்கும் கிடைக்கும். அதை நம்ம இப்ப பார்க்கலாம். அருமையான ஒரு வரலாற்று சம்பவம் இங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது நிகழ்ந்த ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து பிரசங்கங்கள் செய்து போதித்துக் கொண்டிருந்த பொழுது, அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தில் மத தலைவர்களாக இருந்தவர்கள் ஒரு கூட்டம் தான் பரிசேயர்கள், பாரிசீஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வேதத்தை நல்லா கற்றுக்கொண்டிருந்தவன், பழைய ஏற்பாட்டு நூல், பழைய ஏற்பாட்டில் மற்றவங்களுக்கு போதித்து விளக்கம் கொடுக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த பரிசேயர்கள், மத தலைவர்கள்னு சொல்லலாம். சமுதாயத்தில் ஒரு மதிக்கிற ஒரு நிலையில இருந்து நிக்கதேமு ஒரு அவன் ஒரு பரிசேயனாக இருந்தான் இல்லைங்களா. மற்றவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவன், வேதத்தில் விரிவுரை சொல்லுகிறவன், சந்தேகங்களை தீர்க்கிறவன், கர்த்தருடைய வழியில மற்றவங்களை நடத்துகிறவன், ஒரு போதக மாதிரின்னு கூட சொல்லலாம் அவன் பரிசேயன். ஆனா பரிசேயர்கள் எல்லாருமே இயேசுவை விரும்பினதில்லை. ரொம்ப பரிசேயர்கள், அந்த கூட்டமே அவரை வெறுத்தது. இந்த மனுஷன் யாரு, நம்ம மாதிரியெல்லாம் ஒண்ணுமே நடக்கிறது இல்லை. அந்த மனுஷன் தன்னை பத்தி பெருசா பேசுது. பரிசேயர்களுடைய என்ன என்னன்னு சொன்னா, இயேசு தங்களுடைய யூத மதத்திற்கு எதிரானபடி காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார், பழைய ஏற்பாட்டுக்கு எதிரான போதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார், மக்களை திசை திருப்புவதற்காக இந்த மனுஷன் செயல்பட்டுகிட்டு இருக்கிறான்னு தான் ரொம்ப பரிசேயர்கள் யோசிச்சது. ஆனா அதுலயும் ஒரு சின்ன கூட்டம் இருந்துச்சு, எத்தனை பேர் நமக்கு தெரியாது. ஆனா இயேசுவை பார்த்து, அவர் பேசுகிறதை பார்த்து, அவர் வாழ்க்கையை பார்த்து, இல்ல ஏதோ விஷயம் இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சவங்க, நிக்கதேமு அப்படிப்பட்டவன். ஆனா இந்த பரிசேயன் இங்க பாக்குறோம் இல்லையா, அவனுக்கு சீமோன் பெயர், ஆண்டவரே அந்த சொல்லுகிறார் சீமோனேன். இந்த பரிசேயன் நிக்கதேமு அளவுக்கு போனான்னு நமக்கு தெரியாது. ஆனா என்னவோ ஒரு நோக்கத்துல இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு இருக்கிறான். ஒரு பரிசேயன் இயேசுவ தன்னுடைய வீட்டுக்கு சாப்பிட கூட்டிருக்கிறான். மற்ற பரிசேயங்களுக்கு அதில் பிடிக்காம இருந்திருக்கலாம். என்ன காரணமோ என்ன நோக்கமோ தெரியாது, அவன் இயேசுவை தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் என்ன செய்தார், அவனுடைய வீட்டிலே பிரவேசித்து சாப்பிட சம்மதித்தார். அப்படியே அவருடைய அந்த பரிசேயனுடைய வீட்டிலே புகுந்து அங்கு இருந்து சாப்பிடுகிற பொழுது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அங்க சாதாரணமா இது அப்பெல்லாம் நடக்காது, ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் நடந்தது. அந்த ஊரிலே இருந்த ஒரு பெண், அது வேதம் சொல்லுகிறது பாவியாகிய ஒரு ஸ்திரீ அந்த ஊரில் இருந்தான். ஏன் இப்படி சொல்லணும் வேதம், ஒரு தடவைக்கு மேல அவளை குறித்து சொல்லுகிற பொழுது அவளை பாவியாகி அந்த ஸ்திரீன்னு சொல்லுகிறது. ஏன் நமக்கு அதிகமா விளக்கங்கள் இல்லை, அதை பத்தி என்ன சொல்லலாம், நம்ம தெரிந்த அளவுக்கு வேதத்துல படித்து பார்க்கிற பொழுது இவ சமுதாயத்தில் ஒழுங்கான ஒரு மனுஷியாக அவள் வாழ்ந்து வரவில்லைன்னு சொல்லலாம். ஒழுங்கான சில பேர் ரொம்ப வாழ்க்கையில் மோசமாக நடந்து மோசமான காரியங்களை செய்து குடித்து வெறித்து பொண்டாட்டியை போட்டு அடித்து பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் திட்டி மற்றவங்களெல்லாம் அடிக்கிறவனாக அசிங்கமாக நடக்கிறவனாக இருந்தால் சமுதாயம்னு பார்த்து என்ன சொல்லும், சரியில்லாதவன்னு சொல்கிறது இல்லையா, அவன் கெட்டவன் சமுதாயம் சொல்லும். ஆனா இவ தன்னுடைய வாழ்க்கையில ஒழுங்குள்ளவளாக இருக்கவில்லை, தன்னுடைய வாழ்க்கையில அநேக பாவங்களை அவள் செய்திருக்கிறான். அந்த பாவங்கள் அவள் ரகசியமா செய்தது மட்டுமல்ல, அந்த பாவங்கள் மற்றவர்களுக்கு தெரிகிற அளவுக்கும் செய்திருக்கிறாள். அதனால்தான் சமுதாயம் அவளை பார்த்து பாவி அப்படின்ச்சு. பாவம் செய்கிறவன், அவள் வாழ்க்கை சரியில்லாதவள், வாழ்க்கையில ஒழுங்கோடு வாழாதவள் அப்படின்னு சமுதாயம் அவளை பார்த்து சொன்னிச்சு. அதனால தான் இங்க வேதம் சொல்லுகிறது அவள் அந்த ஸ்திரீ அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ. அவ என்ன செய்தா தெரியுமா, இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயனுடைய வீட்டிலே வந்து அவர் பந்தி இருக்க வந்திருக்கிறார் என்பதை எப்படியோ தெரிந்து கொண்டு யாருமே செய்யாத ஒரு காரியத்தை செய்தா, அந்த பரிசேயனுடைய வீட்டுக்குள்ளேயே வந்தால், வருகிற பொழுது ஒரு பொருளை கொண்டு வந்தால், எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாம பயமும் இல்லாம அவ அந்த வீட்டுக்குள்ள நுழைந்து அவ பெர்மிஷன் கூட கேட்கல அங்கு வந்தான்னு பாக்குறோம். சாதாரணமா பரிசேயன் வீட்டுக்கு யாரும் போக முடியாது, அதுவும் ஒரு பாவி பரிசேயன் வீட்டுக்கு போக முடியாது. பரிசேயன் சொன்னா அவன் மத தலைவர்கள் மட்டுமல்ல, தங்களை குறித்து ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, நீதிமானாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அதாவது சமுதாயத்தில் அதாவது கடவுளுக்கு கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறன்னா பரிசேயங்க நினைச்சாங்க நாங்க தான். அதனாலதான் அதுக்கு முந்தி ஏழாவது அதிகாரத்தில் அதுக்கு முந்தி உள்ள வசனங்கள்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, யோவான் ஸ்நானன் வந்த பொழுது எவ்வளவோ பேர் யோவான் ஸ்நானத்திட மன திரும்பி ஞான ஸ்நானம் எடுத்துக்கிட்டாங்க, யாரு எடுக்கல, பரிசேயங்க எடுக்கல. பரிசேய நீதிமான் நினைச்சுக்கிட்டு இருந்தான், நான் மனம் திரும்புறதுக்கு என்ன இருக்கு, நான் தான் நல்லா தானே இருக்கிறேன், நான் நீதிமான், நம்மளே அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லையா. அவனுக்கு தேவை விடுதல் எனக்கு நல்லா தெரியும், அவன் வாழ்க்கை ஒழுங்கே இல்லையே, அவன் குடிக்கிறான், மனைவியை போட்டு வதைக்கிறான், அவன் பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கறது இல்ல, அவன் வேலை செய்யற இடத்துல அவனுக்கு நல்ல பேர் இல்ல, சமுதாயத்துல பேர் வாங்கி, நான் எப்படி இருக்கிறேன், நல்லா தானே இருக்கிறேன், நல்லா வேலை இருக்குது, வசதி இருக்குது, குடும்பத்தை ஒழுங்கா பாக்குறேன், காரில் போறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன். பரிசேயன் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, சில பேர் இந்த மாதிரி குடிச்சோ வெறிச்சோ மனைவியை போட்டு துன்புறிச்சோ என்னமோ செஞ்சு விவரமே தெரியாம நடந்து கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப பேர் வெளியில நல்லா இருக்கிற மாதிரி செய்யறான், ஆனா கோளாறு உள்ள அந்த இருதயத்துல இருக்கிற புறப்படுற சிந்தனைகள் எல்லாமே பாவம், ரொம்ப சோபிஸ்டிகேட்டடா அதை என்ன செய்வாங்க, யாருக்குமே தெரியாம செஞ்சிடுறது. அப்படியே பெரிய இது செய்யாட்டியும் கூட கர்த்தருடைய பார்வையில் அவன் நீதிமானாவா இருக்கிறான், இல்லவே இல்லை. எல்லாரையுமே கர்த்தர் பாவிகளா தான் பார்க்கிறாரு, யாரையுமே யாருமே அவருடைய கண்ணுக்கு நீதிமான்களாக தெரிவதில்லையே. அப்ப பரிசேயன் உன்னுடைய நினைப்பு, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் நீதிமான். அவன் எப்படி ஒரு நீதிமான் வீட்டில் பாவி நுழைய முடியும், நுழைஞ்சிட்டாலாம் இல்லையா, நுழைந்து அவ வருகிறா, அவ என்ன செய்கிறா, அங்க வந்து அவருடைய கையில என்ன கொண்டு வருகிறார்? பரிமள தைலம், ரொம்ப வாசனை நிறைந்த ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு தைலத்தை கொண்டு வந்து அங்கு நமக்கு விளக்கமா சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எங்கு இருந்தாரோ அங்கு அவர்கிட்ட போய் அவருடைய பாதங்களின் அருகே அவர் அங்கேயே உட்கார்ந்துட்டான். அவருடைய கண்கள்ல போல போல போலன்னு கண்ணீர் கொட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவ பாதங்களை தன்னுடைய கையால பிடிச்சுக்கிட்டு அவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரினாலே நனைத்து அவ்வளவு தூரம் அவர் அங்க அழுகிறான். அது மட்டும் இல்ல, தன் தலைமயிரினால் அந்த பாதங்களை துடைத்து அதை முத்தம் கொடுக்கிறாள். இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்களுக்கு விடாமல் முத்தம் கொடுத்து நான் கொண்டு வந்திருந்த அந்த வாசனை நிரம்பிய அந்த தைலத்தை அதன் மூலமாக பூசுகிறாள். சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு இருந்த பொழுது விருந்துக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ கூட கூப்பிட்டு இருந்திருப்பான். அவங்க எல்லாம் திகைச்சு போய் என்ன சொல்றன்னு தெரியாம பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சம்பவம் எல்லாம் அப்படி படபடபட நடக்குது. அந்த பரிசேயனாகிய சீமோனுக்கும் கூட அப்படியே பார்க்கறான், என்ன சொல்றன்னு தெரியல. இயேசு வேற இருக்கிறார். அப்ப அவன் உள்ளுக்கு யோசிக்கிறான், வெளியே அவன் வாயால சொல்லல, அவன் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். எப்படி, என்ன சொல்லுகிறான்? இந்த மனுஷன், இந்த இயேசு தீர்க்க தரிசியாக இருந்தா, ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தா, தன்னை வந்து இப்படி தொட்டு இந்த மாதிரி எல்லாம் செய்கிற ஒருத்தி இந்த ஊர்லயே பாவியாக இருக்கிறாளே, அவளை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்ப அந்த மனுஷனுக்கு தெரியாம இருக்கிறதே அப்படின்னு அவர் தனக்குள்ளேயே சொல்லிக்கொள்கிறான். ஆனா இயேசு யாரு மனசுல என்ன ஓடுதுங்களா அவருக்கு தெரியாது. நிக்கதேமு வந்துகிட்டு இருக்கிறான், என்னென்னவோலாம் யோசிச்சு ஆண்டவர்கிட்ட பேசணும், இந்த கேள்வி கேட்கணும், அந்த கேள்வி கேட்கணும்னா வந்துகிட்டே இருக்கிறான். ஆனா அவன் வந்து அதை பேசி கேட்கறதுக்கு முந்தி ஆரம்ப கட்டமா ஏதோ கொஞ்சம் சொல்லுவோம்னு ஆரம்பிச்ச பொழுதே அவன் கேட்க வந்த கேள்வியை ஆண்டவர் கேட்டுறாரு, பதில் சொல்லிடுறாரு அந்த கேள்விக்கு. எப்படி தெரியும்? வசனம் சொல்லுது, எல்லார் மனதில் உள்ளதையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். தீர்க்கதரிசியா கூட இந்த மனுஷன் இருக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னு சொன்னா தன்னை தொட்டு இந்த மாதிரி கண்ணீரால காலையெல்லாம் பாதங்களை கழுவுகிறவி யாருன்னு தெரியாம இருக்கிறாரு இந்த மனுஷன். ஆனா தீர்க்கதரிசிகளை எல்லாம் விட மேலான இந்த உலகத்தையே படைத்த ஒரே ஜீவனுள்ள கர்த்தராகிய அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், சீமோனே உனக்கு ஒரு நான் ஒரு காரியம் சொல்லணும், சொல்லுங்க போதகரே அப்படின்னு மரியாதையோட சொல்றான். ஆண்டவர் சொல்றார் ஒரு சின்ன கதை சொல்றேன் கேட்டுக்க. ஒரு மனுஷங்கிட்ட ரெண்டு பேர் கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஒருவன் 500 வெள்ளிக்காசு வாங்கியிருக்கிறான், இன்னொருத்தன் 50 வெள்ளிக்காசு வாங்கியிருக்கிறான். ஆனா அவங்களுக்கு கொடுக்க முடியாத நிலையில இருக்கிறாங்க. கொடுக்க நிர்வாகம் இல்லாத போதுன்னு அர்த்தம், கொடுக்கறது கடனை அடைக்கிறதுக்கு அவனுக்கு வசதியே இல்லை, கட்ட முடியாத நிலைமையில இருந்தாங்க. அப்ப கடன் கொடுத்தவன் ரெண்டு பேருடைய கடனையும் மன்னித்து விட்டான். 500 வெள்ளிக்காசு வாங்கினவன், 50 வெள்ளிக்காசு வாங்கினவன், சரிப்பா உங்களால கட்ட முடியல பரவாயில்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்ன சொல்லுகிறார்? அப்படி நடந்த பொழுது இந்த ரெண்டு பேர்ல யாரு அந்த கடன் கொடுத்தவன் மேல ரொம்ப அன்பா இருப்பான் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அந்த பரிசேயனாகிய சீமோன் ஆண்டவருக்கு பதில் சொல்லுகிறான், யாருக்கு அவன் அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவன் தான் அவன் மேல ரொம்ப அன்பா இருப்பான் என்று நான் நினைக்கிறேன். 50 வெள்ளிக்காசு கடன் வாங்கினதை விட 500 வெள்ளிக்காசு கடன் வாங்கினவன் தான் அவர் மேல ரொம்ப அன்பா இருப்பான், ஏன்னா இவ்வளவு பெரிய கடனை மன்னிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நீ சரியா தான்ப்பா பதில் சொல்லியிருக்கிற, நீ சரியா தான் பதில் சொல்லியிருக்கிற பாத்தீங்களா. நீ அதுக்கு பிறகு அவரை சொன்னதுக்கு காரணம் என்ன? அப்ப அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறார்? அந்த ஸ்திரீய பார்க்கிறாரு, அந்த ஸ்திரீயை பார்த்து சீமோனுக்கு பதில் சொல்லுகிறார். இந்த வருஷம் எனக்கு. ஏன்னா இந்த ஸ்திரீயை நீ பார்க்கிறப்பா, இந்த ஸ்திரீயை பார்க்கிற, நானும் தான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், ஆனால் நீ எனக்கு என்ன செஞ்சிருக்கிற? நீ என் கால்களுக்கு தண்ணி கொடுத்தியா? கொடுக்கல. ஆனா இவ என்ன செய்கிறா? தன்னுடைய கண்ணீரினால் என்னுடைய கால்களை கழுவுகிறாள், தன் தலைமயிரினால் அவைகளை துடைக்கிறாள். நீ எனக்கு முத்தம் கொடுக்கலையே, ஆனா இந்த பெண் என்ன செய்கிறாள்? நான் உள்ள நுழைஞ்ச நேரத்தில இருந்து விடாம என்னுடைய பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறாள். நீ என் தலைக்கு தண்ணி பூசினியா? இல்லையே. ஆனா இவ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசுகிறாளே. நான் உனக்கு சொல்லுகிறேன், கேட்டுக்கொள், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே அப்படின்னு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார். இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, சில பேர் அங்க இருந்தவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க, பாவங்கள், மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இந்த மனுஷன் யாருன்னு பாக்குறாங்க, கேக்குறாங்க, யார் யாங்க, யாரு ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி இருக்கிறது, மற்ற மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவன் யாரு அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இல்லையா, சீமோனுக்கே என்ன செய்யறன்னு தெரியாம போயிருக்கும். செய்த பாவங்களுக்கு எல்லாம் மன்னிக்கப்பட்டது, அநேக பாவங்கள், இவர் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசேயனுக்கு அந்த நினைப்பு வரல, அவனோட விருந்துக்கு வந்திருந்தவங்களுக்கு அந்த நினைப்பு இல்லை. அந்த வீட்டில் இருந்த அநேகருக்குல ஒரே ஒரு பெண்ணுக்கு தான் தான் பாவிங்கிற உணர்வு வந்தது. அந்த பாவங்கள் மன்னிக்கப்படணும், அந்த பாவங்கள்ல இருந்து விடுதலை அடையணும். நான் தொடர்ந்து பாவியா இருக்கக்கூடாது, பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க கூடாது. பாவங்களை செய்யாத, பாவங்களோடு போராடி வெற்றி கொள்ளுகின்ற, பாவங்களுக்கு அடிமைப்பட்டு வாழாமல், பாவ குற்ற உணர்வோடு வாழாமல், சுத்தமான ஒரு இருதயத்தோடு பாவம் எது, நல்லது எதுன்னு, நீதியானது எதுன்னு தெரிந்து வாழணுங்கிற ஒரு எண்ணம் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டது. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து தெரிந்து கொள்ளுகிறோம், அவர் சொல்லுகின்ற காரியங்களிலிருந்து தெரிந்து கொள்ளுகிறோம். பரிசேயன் அவளை பாவியா பார்த்தான், அந்த ஊர் அவளுக்கு கொடுத்திருந்த பெயர் பாவி. விருந்துக்கு வந்திருந்தவங்களெல்லாம் அவளை பாவியா பார்த்தாங்க, ஆனா கர்த்தருடைய பார்வையில அவள் எப்படி தென்படுகிறாள்? இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிப்பிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். இவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு அவளை பார்த்து சொல்லுகிறாள், ஏ நீ அதிகமா என் மேல அன்பு செலுத்துகிறாய். என்ன காரணம்? நீ அதிகமா என் மேல் அன்பு செலுத்துவதற்கு காரணம், நீ அநேக பாவங்களை செய்திருக்கிறாய் என்ற உணர்வு உனக்கு ஏற்பட்டு விட்டது. நீ உன்னை பாவியாக பார்க்கிறாய், என் முன்னாலே நீ உன்னை நீதிமானாக பார்க்கவில்லை, என்ன கடவுளாக நீ பார்க்கிறாய். கடவுள் பரிசுத்தம் உள்ளவர், கடவுள் பெரியவர், அவர் நீதியே உருவானவர், அவரிடத்தில் அநீதிக்கே இடமே இல்லை. அப்ப அந்த நீதியான தேவனுக்கு முன்பாக நான் குற்றவாளியாக நிற்கிறேன், கொடுமை செய்தவளாக நிற்கிறேன், பாவங்களை செய்தவளாக நான் நிற்கிறேன். ஏன் நீ பாவியாக இருப்பதனால தாங்க பாவம் செய்யறோம். நாங்க பாவம் செய்கிறதுக்கு காரணம் பாவியாக நாம இருப்பதனால தான். அவள் நிறைய பாவங்களை செய்திருக்கிறாள், அதற்கான காரணம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கிறது. நான் பாவமே உருவாக பாவியாக இருப்பதால் தான் அநேக வாழ்க்கையிலே பாவங்களை செய்து கொண்டிருக்கிறேன், செய்து கொண்டு வருகிறேன். என்னுடைய விடுதலை எனக்கு தேவை, பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தேவைங்கிற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. அவள் என்ன செய்கிறாள்? அதிகமாக ஆண்டவர்ல அன்பு கூறுறதுக்கு காரணம் எவ்வளவு பெரிய கொடுமையான பாவின்னு தன்னை பற்றி அவ உணர்ந்ததுனால தான். அது கிருபையினால தான் வரும், கிருபையினால தான் வரும். மனுஷனுக்கு அது தெரியாம உணர்வு இல்லாம இருந்துகிட்டு இருக்கான், இருதயம் கோளாறு உள்ளதாக இருக்கிறது. இருதயத்தில் ஏற்படுகிற சிந்தனைகள் யோசனைகள் எல்லாமே சுத்தமானதாக இல்லைன்னு ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறான், நான் பிறப்பில் இருந்தே நான் பாவி, என்னுடைய தாயின் கற்பத்திலே நான் பாவத்தோடு உருவானேன்னு தாவீது சொல்லுகிறான். நீதி உள்ளவனாக என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்கவில்லை, பாவத்தில் அவளும் பாவியாக இருந்தால் என்னை பாவத்திலே தான் பெற்றெடுத்திருக்கிறார். ஒருவருமே நீதிமானாக இந்த உலகத்திலே பிறந்ததில்லை, நம்ம எல்லாமே பாவிகள். நம்ம ஆனால் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு ஜோடனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை நினைச்சே பாக்குறது இல்ல, படிக்கிறோம், படிச்சா நல்ல ஒழுக்கங்கள் வந்துடும் நினைக்கிறோம். சமுதாயத்தில் மத்த மதிக்கிற மாதிரி உடைகளை போட்டுக் கொள்ளுகிறது, ஒரு வசதியுள்ள ஒரு வேலையை தேடிக்கொள்றது, எவ்வளவோ செய்கிறது, இதெல்லாம் பார்த்து நம்ம நல்லவனா இருக்கணும் அப்படின்னு பாக்குறோமே தவிர நம்ம உணர்வே இல்லாமல் எப்படி பிறந்திருக்கிறோம், நமக்குள் இருந்து இருக்கிற இருதயம் என்ன பாவத்தில் செய்ய வைக்கிறது, பாவ யோசனைகளை கொண்டு வருகிறது. அப்படி வருகிற பொழுது மனுஷன் பாவம் செய்யத்தான் செய்கிறான், ஆனா மற்றவங்களுக்கு தெரியாம செஞ்சு தப்பிச்சுக்க பாக்குறான். பாவ உணர்வே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இங்க கூட இருப்பீங்க, இங்க கூட இருப்பீங்க. நம்ம படிச்ச கர்த்தர் மேல உங்களுக்கு அன்பு இல்லை, படிச்ச கர்த்தர் மேல உங்களுக்கு அன்பு இல்லை. இந்த பெண் செய்தது போல உங்களுடைய அன்பை கர்த்தர் மேல காட்டுறீங்களா? கொஞ்சம் கூட இருப்பீங்க. இல்ல, கர்த்தரே யாருன்னு தெரியாது, ஆண்டவரே யாருன்னு தெரியாது, எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனுஷனை பார்க்கிற நேரம் நம்ம பரிதாபப்படணும், உண்மையில நம்மளை பார்த்து நம்ம பரிதாபப்படணும். எங்க அப்பா ஒரு காலத்துல இந்து, நானும் அப்படித்தான் இருந்தேன். அது போகாத கோயில் இல்லை. அவங்க திருமணமாகி 17 வருஷத்துக்கு பிறந்துதான் நான் பிறந்தது. ஆரம்பத்தில் 1-2 பிறந்த எல்லாம் இறந்து போச்சு. 17 வருஷத்துக்கு பிறகு, 17 வருஷத்துக்கு பிறகு பிறந்ததுனால ஒரு விசேஷமானவனை நினைச்சு அவங்க அப்படி பிறக்கணும், ஒரு பிள்ளைய கூட அதுவும் ஆண் பிள்ளையா பிறந்துட்டா நம்ம ஊர்ல பெரிய காரியம் இல்லையா. அதனால என்ன சார், அவங்க போய் வேண்டிக்காத தெய்வங்கள்ல காசியில இருந்து கன்னியாகுமரி வரையும் எனக்கு 7 வயசு இருக்கும் தெரியும். என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. சில கோயில்கள் இன்னும் ஞாபகத்தில் இருக்குது, ரொம்ப இது ஞாபகத்தில் இல்லை. போயிருக்கிறாங்க, ஏன் இவ்வளோ வேண்டிக்கிட்டதுனால அதுக்கு நேர்த்தி கடன் செய்யணும். அடிக்காத மொட்டை இல்லை, இன்னும் கூட பாக்கி இருக்குதுன்னு என் கிராண்ட் மதர் எனக்கு சொன்னாங்க. ஆனால் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆண்டவர் அந்த மொட்டையெல்லாம் அடிச்சிக்காத படிக்கு ஒரு பெரிய மொட்டை அடிச்சிட்டார் என் வாழ்க்கையில். அப்படி செஞ்சிருக்க எல்லா கோயிலும் என்ன சாமின்னு பாக்குறதுல எல்லாம் செய்யறது, ஆனா உணர்வே இல்லை. அது கர்த்தர் மேல அன்பு காட்டுகிறதா, ஆண்டவர் மேல அன்பு காட்டுகிறதா, அவருக்கு கொடுக்கிற லஞ்சம். தான் நிலைமைய யோசிச்சு பாக்குறது இல்ல, தான் என்னவாக இருக்கிறேன் அதை பாக்குறது இல்ல, ஏதோ சாமின்னு நினைச்சு எதையோ கும்பிட்டு எதையாவது செய்கிற, நான் இதை கொடுக்கறேன் எனக்கு இந்த வசதியை செஞ்சு கொடு, 101 தேங்காய் அடிக்கிறேன் நீ எனக்கு ஒரு வசதியை செஞ்சு கொடு. நம்ம எண்ணமெல்லாம் அப்படித்தான் போகும். நம்ம படிச்சவனுக்கே லஞ்சம் கொடுக்கிற மாதிரி தான் மனுஷனுடைய எண்ணம். என் இருதயம் அப்படித்தானே இருக்கு. அதான் தாவீது, நான் பாவத்திலேயே பிறந்திருக்கிறனே. ஆண்டவரே, நீங்க எவ்வளவு பெரியவர், நீங்க பரிசுத்தமானவர், நீதியானவர், சகல வல்லவர், எல்லாவற்றையும் படைக்கிறவர். வாயால சொல்லியே இருட்டை உருவாக்கி, ஒளிய உருவாக்கி, இந்த உலகத்தை உருவாக்கி, நம்ம எப்படியெல்லாம் இருக்கிறோம், மனுஷன் நம்மளை உருவாக்கி இதெல்லாம் செஞ்சிருக்கிற உங்களுக்கு நான் லஞ்சம் கொடுக்க முடியுமா? மனுஷன் யோசிக்கிறதே இல்லையே. மனுஷன் அன்பு காட்டுறானா? இல்ல. ஆண்டவர் மேல அன்பு காட்டுகிறானா? இல்ல. அந்த அன்பே இல்லாத ஒரு இருதயம், அன்பே இல்லாத இருதயம். ஏதாவது அவன் செய்யறான்னு சொன்னா, பூசை கீசை அது இது செய்யறான்னு சொன்னா, இவன் தான் ஏதோ ஒரு வசதிக்காகத்தான் அதை செய்யறான், சுயநல அடிப்படையில தான் செய்யறானே தவிர, ஆண்டவரே நான் செய்யறது சரியா, உங்களுக்கு எது பிடிக்கும் கேட்க மாட்டான். அப்படித்தான் செய்யறது மனுஷனால அப்படித்தான் சிந்திக்க முடியும். அவன் இருதயம் அப்படித்தான் இருக்கேன், அவன் பாவத்துல பிறந்திருக்கிறான், அவனால அன்பு செலுத்த முடியாத, கர்த்தர் மேல அன்பு செலுத்த முடியாத நிலையில இருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, சுயமா உங்களுக்கு ஆண்டவர் மேல அன்பு செலுத்த வராது, வராது. நீங்க பாவத்துல இருக்கிறீங்க, பாவத்துல பிறந்திருக்கிறீங்க. அவரை ஆராதனை செய்யணும், அவருக்கு விசுவாசமா இருக்கணும், அவர் மேல அன்பு காட்டணும். என் வாழ்க்கையில வேற எது மேலையும் நான் அன்பு காட்டக்கூடாது. என்னை படித்த தேவன் மேலத்தான் எனக்கு அன்பா இருக்கணும். மனைவி குழந்தைகள் மேல நிச்சயம் அன்பு காட்டத்தான் வேணும். ஆனா இருந்த பொழுதும் கர்த்தரோடு எனக்கு இருக்கிற உறவும் அன்பும் எல்லாத்தையும் விடையும் பெரியது அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு சுயமா வரவே வராது. அவனால் ஆண்டவர் மேல அன்பு காட்ட முடியாது. அன்பு காட்ட முடியாத சுபாவத்திலேயே அவரை அன்பு காட்ட முடியாத ஒரு நிலைமையில மனுஷன் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறான். சரிதான், உங்களுக்கு மனுஷனை பத்தி சொல்றேன். ஆனா இவ வாழ்க்கையில தான் பாவின்னு உணர்ந்தால், அவருடைய பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று உணர்ந்தால், இயேசு மீது அளவுக்கு அதிகமான அன்பை காட்டினான். அந்த அன்பத்தினுடைய செயல காட்டுகிறாள் இல்லையா. இயேசுடைய வாயிலேயே இருந்து உடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அநேக பாவங்கள் நீ செய்திருக்க எனக்கு தெரியும், எல்லாம் எல்லாத்துக்கும் நான் உனக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன், இன்னைக்கு விடுதலை கொடுக்கிறேன்னு எல்லாம் இன்னைக்கு ஆண்டவரால் சொன்ன அந்த நிலைமைக்கு அவ எப்படி போனாங்க வச்சு பாருங்க. அந்த நிலைமைக்கு அந்த பரிசையும் வரலையே. ஆண்டவருக்கு என் வீட்டில் வந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான், ஆனா அவனால இப்படி செய்ய முடியலையே. ஆண்டவரே சொல்றாரு, நீ செஞ்சியப்பா, உனக்கு இந்த யோசனை வரவே இல்லை இல்லையா, சுபாவத்தில் வராதே. எப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அங்கதான் தேவனுடைய கிருபையை பார்க்கிறோம், அங்கதான் தேவனுடைய கிருபையை பார்க்கிறோம். எல்லா பாவிகளுக்கும் மத்தியிலுமே ஒரு பாவிக்கு இந்த மாதிரி ஒரு விடுதலை அடையணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகிற பொழுது அங்கு தேவன் கிருபை அவளை சந்தித்தது, அவருடைய கிருபை அவளை சந்தித்தது, அவருடைய வார்த்தை அவளை தொட்டு இருக்கிறது. இயேசு பிரசங்கங்கள் செய்தெல்லாம் போய் கொண்டிருந்த பொழுது, அவர் பல போதனைகளை கொடுத்த பொழுது, கூட்டத்தோட கூட்டமா அவர் நின்று இருக்கலாம், இந்த கூட்டத்துல கூட நீங்க வந்திருக்கிற மாதிரி அந்த கூட்டத்தில இருந்து அவருடைய வார்த்தைகளை அவர் கேட்டிருக்கிறார். மனுஷன் சொல்றதுல ஏதோ இருக்குன்னு சொல்லி பாவியாக வாழ்ந்த பொழுதும் கூட அவ அடுத்தபடியாகவும் அவளை சந்திக்க போயிருக்கலாம். யா பின்னால தண்ணியில் இருந்து எல்லாம் கேட்டிருக்கலாம். அந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்துல கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. இந்த மனுஷன் சொல்றதெல்லாம் புதுசா இருக்கு, என் இருதயத்துல எல்லாம் பிளந்து வைக்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. மலப்பிரசங்கத்தை அவர் கேட்டிருக்கலாம். ஆண்டவருடைய கிருபை அவளை சந்தித்தது. அந்த வசனங்கள் அவருடைய இருதயத்துல வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. பரிசுத்த ஆவியானவள் அங்கு செயல்பட ஆரம்பித்து விட்டார். அவ என்ன சிந்திக்க ஆரம்பித்து விட்டாள், தன்னை பத்தி பார்க்க ஆரம்பிச்சு விட்டா, அவருடைய வசனங்களை எல்லாம் வைத்து தன்னை ஆராய ஆரம்பித்து விட்டா, தன்னுடைய நிலைமை அவளுக்கு தெரிய ஆரம்பித்தது. தனக்கு விடுதலை வேணும், பாவத்திலிருந்து விடுதலை வேணும். வாக்கில வசதிகளை தேடி ஆண்டவர்கிட்ட போகல, பாவத்தை மறைத்து வைத்து தன்னையே உணராம வேறு காரியங்களுக்காக ஆண்டவர்கிட்ட போகல. அவ அங்க வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், என்னுடைய பாவங்கள் இருந்து எனக்கு விடுதலை தேவை ஆண்டவரே. அதை எப்படி காட்டுகிறாள், அங்க வந்து அவ வாயை திறந்து பேசினாளா, வாயை திறந்து ஏதாவது சொன்னாளா இல்லையே, அவருடைய கண்ணீர் ஆண்டவருக்கு அதை காட்டுச்சா இல்லையா, அவ ஆண்டவரை உணர்ந்தாளா இல்லையா, எல்லாம் எப்படி பார்த்தான். பரிசேயனால அவரை தீர்க்கதரிசியாக கூட பார்க்க முடியல. ஏன், நீ தீர்க்கதரிசியா இருந்திருந்தா இது கூட உனக்கு தெரியாம இருந்திருக்குமா, அவரை தீர்க்கதரிசியா கூட அவனால பார்க்க முடியலையே. அவன் கண் குருடா இருந்தது. பழைய ஏற்பாட்டு தெரிஞ்சவனா இருந்த பொழுதும், பழைய ஏற்பாட்டு ஆண்டவரை பின்பற்றுகிறதா நினைத்து கொண்டிருந்த பொழுதும், எல்லாரையுடைய கர்த்தருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறதா எண்ணிக்கொண்டிருந்த பொழுதும், அவன் கண்கள் இருண்டு போயிருந்தது, அவனுடைய இருதயத்துல ஒளியே இல்லையே. ஆனா இவன் எப்படி பார்த்தா, தேவனாக படைத்தவராக கர்த்தராக அவரை பார்த்தாலா இல்லையா. அதனால தாங்க அந்த பரிமள தைலத்தையும் கொண்டு வந்து அவருடைய காலில் கொட்டி, தலைமையிறால் அவருடைய கால்களை கழுவி, தன்னுடைய கண்ணீராலேயே கழுவி, அந்த கண்ணீர் என்ன சொல்லுது தெரியுமா, ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரே ஆண்டவர் அதுல என்னத்தை பார்த்தார், அன்பை பார்த்தார். அவருடைய செயல்ல அவருடைய இருதயத்தை பார்த்தார், அன்பை பார்த்தார். நீங்க தான் எனக்கு எல்லாம், வேற எதுவுமே வாழ்க்கையில இல்லை. அவ பாருங்க, பயம் இல்லாம அந்த பரிசு வீட்டுல நுழைஞ்சிட்டால அடிச்சு விரட்டி இருப்பாங்க. பிராமணை மாதிரி பத்து தரம் வீட்டையே கழுவி தள்ளி இருப்பாங்க, ஏன்னா தீட்டுப்பட்டுருச்சுன்னு. எந்த பயம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இவர் தேவன், அந்த ஆண்டவர் எனக்கு வேணும், என் பாவம் போகணும், அந்த ஒண்ணுதான் இருந்துச்சு, அந்த ஒண்ணுதான் இருந்துச்சு. அப்படி போறவங்களை ஆண்டவர் கவனிக்காம இருப்பாரா, ஆண்டவருக்கா தெரியாது உண்மையானவங்க யாருன்னு, ஆண்டவருக்கா தெரியாது, நல்லா தெரியுமே. அவர் இனம் கண்டு கொள்ளுவார், என்னுடைய ஆடுகளை எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கிறாரே, நான் அவர்களை பெயர் சொல்லி அழைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரே, என்னுடைய ஆடுகள் என்னுடைய கரத்திலிருந்து தப்ப போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரே, பிதாவினாலே என்னுடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட எல்லோரையும் நான் காத்துக் கொள்ளுவேன்னு சொல்லியிருக்கிறாரே. ஒரு மனுஷனுக்கு எப்ப பாவம் உணர்வு ஏற்பட்டு அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடையணும், ஆண்டவர் தான் பெரியவர், அவர் மேல மட்டும்தான் அன்பு கூறணும்னு என்ன வந்துட்டாலே அவரோட கர்த்தர் பேசிட்டாருன்னு தான் அர்த்தம். தேவன் அந்த மனுஷனை சந்திச்சிட்டார்னு தான் அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் ரொம்ப ஈஸியா சொல்றார், உன்னுடைய அநேக பாவங்களுக்கு இன்னைக்கு மன்னிக்கப்பட்டது, அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை அவருடைய இருதயத்திலே பேசி, கர்த்தருடைய கிருபை அவளை சந்தித்தது, ஆவியானவருடைய செயல் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட ஆரம்பித்தது. அதனால தான் அவன் ஆண்டவர்கிட்ட வந்தான், அன்பை கொட்டினான் ஆண்டவர் மேல. அதுதான் செய்யும், கர்த்தரை விசுவாசிக்கிற இருதயம் அவர் மேல அன்பை கொட்டும், வேற எதுவும் பெருசா அவங்களுக்கு படாது. இங்க தான் என்ன ஒரு அற்புதம்னு சொன்னா, ஆண்டவர் அங்க இன்னும் கூட சொல்றாரு, என்ன சொல்றாரு, அங்க இருக்கிற எல்லாம் பார்த்து இதையா இருப்பா இந்த மனுஷன் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு உடனே அந்த பெண்ணை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போங்களா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ விசுவாசத்தினாலே ரட்சிப்பை அடைந்திருக்கிறாய், நீ சமாதானத்தோட போ. கடைசியில் தானே சொல்லப்படுது, ஆமா அது உண்மை, அது உண்மை. விசுவாசத்தாலே நீ ரட்சிப்பை அடைந்திருக்கிறாய். யாரை விசுவாசித்திருக்கிறாய்? நீ என்னை வெறும் சாதாரண மனுஷனாக பார்க்கவில்லை, தீர்க்க தரிசியாக பார்க்கவில்லை, பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய ஒரே குமாரனாக பார்த்து நீ இனம் கண்டு கொண்டிருக்கிறாய், என்னுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறாய், நான் யாரென்று உனக்கு புரிந்து விட்டது, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு ஆவியின் கிரியையினாலே உன்னிலை என்ன என்று உனக்கு தெரிந்து விட்டது. பாவ விடுதலை தேவை வாழ்க்கையிலே, முக்கியமாக தேவை பாவ விடுதலை. கர்த்தர் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும், அதை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேங்கிறது உனக்கு தெரிந்து போயிருச்சுமா? நீ என்ன விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டாய்? கிருபையினாலே நீ விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டாய். அந்த கிருபையினால நீ விசுவாசிக்க ஆரம்பித்த உடனே ரட்சிப்பு உனக்கு கிடைச்சிருது, சல்வேஷன் உனக்கு வந்துருச்சு. வந்துருச்சா இல்லைங்களா? எங்க ஆரம்பிக்குது? ஆண்டவர் பாவம் ரட்சிப்பு அடைகிறவங்களுக்கு ஆரம்பத்தில் ஏற்படுகிறதே பாவ உணர்வு தான். என்னைக்கு ஒருத்தன் தன்னை நீதிமான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறானோ அவன் பாவம் போகாது, பாவம் போகாது. அந்த பணக்காரனான ஒரு வாலிபன் இயேசுகிட்ட வந்த பொழுது தன்னை நல்லவனா நினைச்சுக்கிட்டு வந்தான், பத்து கட்டளைகளை வாழ்க்கையில் செய்ய பிரயத்தனம் செஞ்சிருக்கிறான், முயற்சி செஞ்சிருக்கிறான், சில காரியங்களை ரொம்ப நல்லா கூட செஞ்சிருக்கிறான், அதுல பெருமைப்பட்டுகிட்டு இருந்தான், ஆண்டவர்கிட்ட ரொம்ப அருகாமையில் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருந்தான். அதான் இயேசு கிட்ட வந்த பொழுது அவனுக்கு தான் பாவியாகவே பார்க்க முடியல. கேட்ட காரணம் எப்படிங்க ரட்சிப்பு அடையன்னு அவனுக்கு தெரியும், நான் எல்லாம் செஞ்சிருக்கிறேன், ஆண்டவர் சொல்ல போறார், உனக்கு கிடைச்சிருக்கு, நீ சந்தோஷமா போன். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லியே, உங்களையும் சில பேர் அப்படி இருக்கலாம் இல்லையா, என் தாத்தா பாட்டி காலத்துல இருந்து நான் கோயிலுக்கு போயிருக்கிறேனே, என் குடும்பமே அந்த காலத்துல இருந்து தான் மெம்பரா இருந்திருக்குது, ஞானஸ்நானம் கூட எடுத்திருக்கிறேன், பிஷப்பை கேட்டு பாருங்க, அப்ப நான் கிறிஸ்தவன், நான் ஆண்டவரோட அருகாமையில இருக்கிறேன். ஆனா இயேசு அதை பெருசாவே பார்க்கலையே. இயேசு என்ன பார்க்கிறார் தெரியுமா? வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலை அடையணுங்கிற எண்ணம் உருவாகியிருக்கிறதா, பாவத்திலிருந்து விடுதலை அடையணும்னு அந்த பாவத்துக்காக வருந்தி கதறி இருக்கிறாயா? அந்த பாவ விடுதலையை கொடுக்கக்கூடியவன் நானாக இருக்கிறேன்னு ஏன் மேல அன்பு காட்ட ஆரம்பித்திருக்கிறாயா? என்னை நோக்கி ஓடி வந்திருக்கிறாயா? என்னிடத்துல இருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறாயா? என்னை நீ விசுவாசித்திருக்கிறாயா? என்னிடத்துல இருந்து நான் இலவசமாக கொடுக்கின்ற கிருபையை ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? பரம்பரையா சர்ச்சுக்கு போனதில்லை அவர் பெருசா பாக்குறது. உன் வாழ்க்கை மாறி இருக்கிறதா? உன்னுடைய கண்கள் திறந்திருக்கிறதா? இன்னைக்கு நீ கண்ணை மூடுனா இந்த உலகத்துல பரலோகத்துல கண்ணை திறப்பேங்கிற ஒரு நிச்சயம் உனக்கு இருக்கிறதா? தான் ஆண்டவர் கேட்கறது. சும்மா ஏமாந்து போயாங்க, சர்ச்சுக்கு போய் சர்ச்சுக்கு போய், அதே ஒரு பெரிய பாவமா போயிடும். சும்மா போலித்தனமா சர்ச்சுக்கு போய் ஏமாறக்கூடாது. புரியுங்களா? ஞானஸ்நானம் நம்ம உடம்புல இருக்க அழுக்க கூட போக்காது. ரட்சிப்பு அடைஞ்சவனுக்கு தான் ஞானஸ்நானம். ஆண்டவரால பாவ மன்னிப்பெல்லாம் பெற்றுக்கொண்டு ரட்சிப்பு அடைந்தவனுக்கு தான் ஞானஸ்நானம். அப்ப ஞானஸ்நானம் ரட்சிப்புக்கு முன்னுக்கு வரணுமா பின்னுக்கு வரணுமா? பின்னால தான் வரணும். ஏன் காலையில மாறி ரட்சிப்பு அடைஞ்சவங்க பகிரங்கமா இயேசு என் பாவங்களை மன்னித்து விட்டார், நான் தண்ணீரிலே போய் நான் பழைய மனுஷன் செத்துட்டான், நான் ஒரு புது மனுஷியா புது மனுஷனா இயேசுல இருக்கிறேன்னு சொல்லி எடுக்கிறது தானே ஞானஸ்நானம். அதை தெரியாம அந்த நடக்காம எடுக்கிறதுனால என்ன நடக்கும்? ஒண்ணுமே இல்லையே. அரை மணி நேரம் ஷவர்ல இருந்தா கூட கொஞ்சம் பிரயோசனமா இருந்திருக்கும், அழுக்கு போகும். ஆனா ரட்சிப்பே இல்லாம ஒரு நேரம் தண்ணியில போயிட்டு வரதுனால என்ன நடக்க போகுது? அது எவ்வளவு அழுக்கு தண்ணி. புரியுங்களா? ஞான ஸ்நானம் நம்ம எங்கேயுமே கொண்டு போகாது. ரட்சிப்பு அடையணும், பாவ விடுதலை நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்துவிடத்துல இருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இந்த பெண்ணை போல அப்படி பெற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை சந்தோஷமா நேசிப்பாங்களே. இப்ப கூட அதெல்லாம் கேட்கிற நேரம் ரட்சிப்பு அடைஞ்சவனுக்கு இருதயம் எப்படியோ எல்லாம் இருக்கும். அடையாதவனுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது, பேச்சா தான் இருக்கும். இது பேச்சா இல்லாம இது சந்தோஷமான செய்தியா நம்ம மாத்திரவர் பரிசுத்த ஆவியானவர். ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிருக்கிறீங்களா? இந்த மனுஷி பாவின்னு உணர்ந்து வருத்தப்பட்டது போல என் பாவம் போகணும், ஆண்டவரே நான் நேசிக்கிறேன், என்னுடைய பாவத்துக்கு நீர் விடுதலை கொடுன்னு போயிருக்கிறீங்களா? அவரை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்களா? இல்லன்னு சொன்னா உங்க வாழ்க்கை ஆபத்துலதான் இருக்கு. இல்லன்னு சொன்னா உங்க வாழ்க்கை ஆபத்துலதான் இருக்கு. அப்படி பாவிகளாக தொடர்ந்து இருந்து கொண்டு உணர்வு இல்லாம இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கு இன்னைக்கே முடிவு கட்டலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய கிருபையினாலே ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. என்றைக்கும் அழியாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாருங்க. படைத்தவருக்கு அநீதியே தெரியாது, அவருக்கு பொய் சொல்லவே வராது. என்ற இடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன்னு இந்த பெண் வந்தால் இல்லையா, அவளை அவர் தள்ளி வைக்கவே இல்லையே. ஊர் தள்ளி வச்சது, அவர் தள்ளி வைக்கல. அவருக்கு விடுதலையை கொடுத்தார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போன்னு சொன்னாரு. இன்னைக்கு கூட நீங்க மனம் திரும்பினீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார், அழிவில்லாத ஜீவன் உள்ள வாழ்க்கையை கொடுப்பார். அந்த ஆண்டவருக்காக இந்த உலகத்துல சந்தோஷத்தோட வாழ்ந்து பாவத்தோடு போராடி வெற்றி கொண்டு பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கலாமே. அவ்வளவு தூரம் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது ஏன் கல்லு மாறி இருகின இருதயத்தோட தொடர்ந்து நம்ம செய்கின்ற சம்பிரதாயம் பாரம்பரியம் இதையெல்லாம் நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறது உங்களுக்கு என்ன நன்மையை கொடுக்க போகுது? நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கணும் தெரியுமா? எவ்வளவு தூரம் உன்னோட பேசி இருக்கிறேன், வேதத்தை திறக்கிற பொழுது வேதத்தின் மூலமாக பேசி இருக்கிறேன், வேத பிரசங்கிகளின் மூலமாக பேசி இருக்கிறேன், கதறி கேட்டு இருக்கிறேன், நீ மனம் திரும்பு என்னிடத்துல வான்னு சொல்லி. இருதயம் கடினப்பட்டு போய் நீ என்ன நல்லா இருக்கிற மாதிரி சர்ச்சுக்கு போய் வந்துகிட்டு இருந்தியே, உனக்கு ரட்சிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாயேன்னு அவர் நியாய தீர்ப்பு நாள்ல கேட்கிற பொழுது அவருக்கு உங்களால் என்ன சொல்ல முடியும்? விடுதலை தர்றதுக்கு இயேசு எந்த நேரத்திலையும் காத்திருக்கிறார். நம்ம மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். இந்த பெண்ணை போல, இந்த மனுஷிய போல மனம் திரும்பணும். இந்த மனுஷிய போல இயேசுவை நேசிக்க ஆரம்பிக்கணும். இந்த மனுஷிய போல பாவ விடுதலைக்காக அவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். செய்வீங்களா இல்ல? இதெல்லாம் இன்னையோட அடுத்த நிமிஷத்திலேயே போயிட போகுதா? யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்க வாலிபர்கள் எல்லாத்துக்குமாகத்தான் சொல்றேன், ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்துல ரொம்ப மோசமான வாழ்க்கை. அது மோசம் மோசத்தை நோக்கி தாங்க கொண்டு போகும். நல்லதை கொண்டு செய்ய வைக்க, நல்லதை செய்யக்கூடிய ஒரு இருதயம் மாற்றப்படுகிற பொழுதுதான் கர்த்தருடைய வழியிலேயே நம்ம போக ஆரம்பிப்போம். இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கின்ற அந்த இயேசு கிறிஸ்து மேல அன்பு காட்டுங்க, அவரை விசுவாசிங்க முழு இருதயத்தோடும். கர்த்தாவே எனக்கு ரட்சிப்பை கொடுன்னு அவர்கிட்ட வாங்க. அந்த இயேசு உங்களுக்குள்ளாக வந்து ஜீவனுள்ள என்றும் அழியாத ஒரு வாழ்க்கையை கொடுத்து உங்களோடு எப்போதும் இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறார். உங்களை வழி நடத்துவார், அவருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கொடுப்பார், பாவ விடுதலையை கொடுப்பார், பாவத்தோடு போராடி வெற்றியோடு வாழக்கூடிய ஒரு அருமையான வாழ்க்கையை அந்த இயேசு தருவார். அவர் மேலே நீங்கள் அன்பு செலுத்தலாம், அந்த அன்பை உங்கள் மனைவி மேலே காட்டுவீங்க, பிள்ளைங்க மேலே காட்டுவீங்க. அதுதாங்க அருமையான அந்த ஆண்டவராகிய இயேசு கொடுக்குற வாழ்க்கை அந்த பெண்ணுக்கு அன்னைக்கு கிடைச்சிச்சு. உலகத்தில் அதிகமாக மதிக்கப்படாத, சமுதாயத்தில் வெறுத்து வைக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அந்த பாக்கியம் அன்னைக்கு கிடைச்சிச்சு. அதுக்கு அவள் பணமாக கொடுத்தா? அதுக்கு அவள் பெருசாக எதுவும் செய்ய வேண்டியிருந்துச்சா? இல்லையே, இயேசு மேலே அன்பு காட்ட ஆரம்பித்தாள். தான் யார் என்பதை உணர்ந்து தேவன் கிருபையின் மூலமாக அவரை சந்தித்து அவளை ரட்சித்தார். அவளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. யோனா சொன்னது போல ரட்சிப்பு கர்த்தருடையது. அவளுக்கு அன்னைக்கு ரட்சிப்பு கிடைத்தது. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு நடந்த காரியம் இன்னைக்கும் நடக்குது தெரியுமா? ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறார் மனுஷனுக்கும் மனுஷிக்கும். அதனால தான் அன்னைக்கு காலையில் மூணு பேர் ஞான ஸ்நானம் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவர் பாவத்தை உணர்த்தி பாவ விடுதலை வேணும்னு சிந்திக்க வைத்து இயேசு மேலே அன்பு காட்டுகிற ஒரு இருதயத்தை கொடுத்ததுனால அவர்கள் நித்திய ஜீவனை இயேசுவிடத்தில் பெற்றுக்கொண்டார்கள். அதை அறிக்கையிட்டாங்க. இன்னைக்கு உங்களில் கொஞ்சம் பேருக்கு அது இன்னும் இல்லாமல் இருக்குது. போலித்தனமாக வாழ்றதை நிறுத்திக்கங்க, உண்மையாக வாழுங்க. ஒரு நாள் உலகத்தில் வாழ்ந்தாலும் உண்மையாக வாழ்ந்து சாகணும். ஆண்டவர்கிட்ட வாங்க, காலதாமதம் செய்யாதீங்க. அடுத்த நிமிஷம் அடுத்த நாள் என்ன நமக்கு செய்ய போதோ நமக்கு தெரியாது. கர்த்தர்கிட்ட வாங்க. இயேசு பேசுகிறார். நீங்க இயேசுவுடைய ஆடுகளா இருக்கிறீங்களா? அவருடைய ஆடுகளுக்கு அவருடைய சத்தம் கேட்குமே, கேளுங்க. அந்த பெண்ணை பார்த்து படிங்க. அவர் காட்டின மாதிரி அன்பை இயேசு மேல காட்டுங்க. இயேசு உங்களுக்கு விடுதலையை கொடுக்கட்டும்.